பிபிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 39.
உமக்கே
எனது அருமை அன்புள்ளங்களே, யோபு நூலின் முடிவுரையான 42 பிரிவில் இன்று அடியெடுத்து வைக்கின்றோம். ஆண்டவர் சூறாவளியிலிருந்து யோபிடம் பேசியதற்கு யோபு வழங்கும் 2 பதில் உரையோடு இந்த பிரிவு ஆரம்பமாகின்றது. சூறாவளியிலிருந்து ஆண்டவர் தன் முதல் உரையை வழங்கி முடித்ததும் யோபு தன் கரங்களால் வாய்ப்பொத்தி நின்றதாக கூறப்பட்டுள்ளது. இந்த செயல் யோபின் பணிவை காட்டும் அடையாளம். 2 உரையின் இறுதியில் யோபு ஆண்டவர் முன்பு முற்றிலும் சரணடைவது இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.
யோபு நூல் பிரிவு 42. அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில்: நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. அருள் கூர்ந்து கேளும், அடியேன் பேசுவேன். வினவுவேன் உம்மை, விளங்க வைப்பீர் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன்.
அன்பு இதயங்களே, தான் சரணடைவதற்கு காரணம் ஆண்டவரை நேரில் சந்தித்ததே என்று யோபு தன் இறுதிச் சொற்களில் கூறியுள்ளார். தான் அதுவரை பெற்றிருந்த இறை அறிவு மனிதர்களிடமிருந்து கேட்டறிந்த உண்மைகளின் அடிப்படையில் அமைந்திருந்தது. கடவுளை பற்றி அவர் கேட்டறிந்த உண்மைகளையும் அவர் வாழ்வில் நிகழ்ந்த வேதனை அனுபவங்களையும் இணைத்து பார்க்க முடியாமல் யோபு துன்புற்றார் என்பதை இந்த நூல் முழுவதும் நாம் புரிந்து கொண்டோம்.
அன்பு நெஞ்சங்களே, பொதுவாக ஒருவரது வாழ்வு சீராக சமநிலையில் பயணிக்கும் போது இறைவனை பற்றி நாம் கேட்டறிந்த அறிவு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் வாழ்வு தடம்புரண்டு துன்பத்தில் சிக்கி தவிக்கும் போது கடவுளை பற்றிய கேள்வி அறிவு பயன் தராது. இறைவனை பற்றிய நேரடி அனுபவம் அறிவு இவையே அந்த நெருக்கடி நேரங்களில் கரம் கொடுக்கும். இதுதான் யோபின் வாழ்விலும் நிகழ்ந்தது. ஆண்டவரை பற்றி யோபோ அவரது நண்பர்களோ கொண்டிருந்த ஏட்டளவு அறிவு அவர் அடைந்த துன்பங்களுக்கு தகுந்த பதிலிருக்க முடியாமல் திணறியது. இப்போதோ சூறாவளியின் வழியே ஆண்டவரை நேருக்கு நேர் சந்தித்து விட்டார் யோபு. இச்சந்திப்பு தனக்கு தேவையான உண்மைகளை விளக்கியுள்ளன என்று யோபு கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, யோபு இறைவனிடம் சரணடையும் அந்த வரிகளில் இறுதியாக அவர் சொல்வது நமது கவனத்தை ஈர்க்கின்றது. புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன் என்ற சொற்களை நாம் வாசிக்கும் போது புழுதியும் சாம்பலும் நிறைந்த ஓரிடத்தில் யோபு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதைப் போன்ற ஒரு காட்சி நமது மனங்களில் தோன்றலாம். ஆனால் இந்த வரியை எபிரேய மொழியில் நேரடியாக காணும்போது பொழுதியும் சாம்பலுமாக இருந்து மனம் வருந்துகிறேன் என்றும் நாம் இதற்கு பொருள் கொள்ள முடியும். பல விவிலிய விரிவுரையாளர்கள் இந்த மொழிபெயர்ப்பு பொருத்தமானதென்று கூறியுள்ளனர். அன்பு இதயங்களே, இறைவனுக்கு முன் பொழுதியாக தூசியாக சாம்பலாக மனிதர்கள் தங்களையே உருவகப்படுத்தி பேசுவது விவிலியத்தில் இன்னும் சில இடங்களில் காணப்படுகின்றது. இறைவன் மனிதரை உருவாக்கியது மண்ணிலிருந்து அல்லது தூசியிலிருந்து என்பதை தொடக்க நூலில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
தொடக்க நூல் பிரிவு 2. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான்.
இதே யோபு நூலில் தன் துன்ப நிலையை விவரிக்கும் போது கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்தி விட்டார், பொழுதியும் சாம்பலும் போல் ஆனேன் என்று யோபு தன்னையே உருவகப்படுத்தி பேசினார். அன்பு இதயங்களே, ஆண்டவர் சோதோம் நகரை நெருப்பால் அழிக்கவிருப்பதாக ஆபிரகாமிடம் சொன்னபோது அந்நகரில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களை முன்னிட்டாவது அந்த நகரை அழிக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று ஆபிரகாம் ஆண்டவரிடம் மன்றாடத் துவங்கினார். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கூறியதும் ஆபிரகாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் 45, 40 என்று நீதிமான்களின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க துவங்குகின்றார். இந்த எண்ணிக்கை பேரத்தை ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் இறைவனிடம் கூறுவது இதுதான்.
தொடக்க நூல் பிரிவு 18. அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேசத் துணிந்துவிட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, மனிதர்கள் தூசி என்பதை இறைவன் நன்கு அறிவார் என்று திருப்பாடல் ஆசிரியரும் கூறியுள்ளார்.
திருப்பாடல் 103. அவர் நமது உருவத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதரின் வாழ்நாள் புல்லைப் போன்றது, வயல்வெளி பூவன அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது.
புழுதியாக சாம்பலாக இறைவன் முன் சரணடையும் யோபின் இறுதி வார்த்தைகளை யூத மத குரு ஹெரால் குஷ்னர் அவர்கள் இவ்வாறு தொகுத்து கூறுகின்றார்.
நான் இதுவரை பேசி வந்ததையும் என் நண்பர்கள் பேசியதையும் இப்போது நான் நிராகரிக்கின்றேன். இப்போது இறைவனை சந்தித்து விட்டேன். நான் இவ்வுலகில் தனித்து விடப்படப் போவதில்லை என்ற உறுதியை பெற்றுள்ளேன். புழுதியைப் போல் சாம்பலைப் போல் நலிவுற்ற மனிதனாகிய நான் என் தற்போதைய நிலையில் ஆறுதலடைகின்றேன்.
என தருமை அன்புள்ளங்களே, யோபு நூல் 3 பிரிவில் துவங்கி 42 பிரிவு 6 இறை வாக்கியம் வரை நீடித்த யோபு நூலின் கவிதை, யோபு இறைவனிடம் முற்றிலும் சரணடையும் அந்த மனநிலையோடு நிறைவடைகின்றது. இதைத் தொடர்ந்து யோபின் கதை நிறைவு செய்யப்படுகின்றது. முதல் 2 பிரிவுகளில் கூறப்பட்ட அந்த கதை மீண்டும் 42 பிரிவில் 7-17 முடிய காணப்படும் 11 இறை வாக்கியங்களில் ஆனந்தமான ஒரு முடிவை அடைகின்றது.
அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்து காப்பவரே, உமக்கே நான் சொந்தம்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த இறுதிப் பகுதியில் ஆண்டவர் முதலில் யோபின் நண்பர்களில் ஒருவரான எலிப்பாசுவின் வழியாக 3 நண்பர்கள் கூறிய கருத்துக்களை கடுமையாக சாடுகின்றார். யோபு ஏதோ ஒரு வகையில் தவறு செய்திருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் கூறி வந்த நண்பர்களை இறைவனின் கடுமையான சொற்கள் குற்றவாளிகளாக்குகின்றன. அந்த 3 நண்பர்களும் தங்கள் குற்றங்களுக்கு பரிகாரமாக எரிபலியை ஒப்புக் கொடுத்த பின் யோபின் மன்னிப்பையும் தேட வேண்டும் என்று இறைவன் பணிக்கின்றார். அவர்கள் சார்பாக யோபு மன்றாடினால் அவர்களை தான் மன்னிக்கப் போவதாக இறைவன் வாக்களிக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவரின் சொற்களுக்கு ஏற்ப தன் நண்பர்கள் சார்பாக யோபு மன்றாடும் போது அந்த 4 ஒப்புரவு நிகழ்கின்றது. இந்த ஒப்புரவை தொடர்ந்து யோபின் வாழ்வை இறைவன் 2 ஆசுவதிக்கின்றார் என்றும், யோபின் வேதனை, நோய் இவற்றின் காரணமாக அவரை விட்டு விலகிச் சென்ற அனைவரும் மீண்டும் திரும்பி வருகின்றனர் என்றும் முடிவுரை கூறுகின்றது. யோபின் மனைவியை குறித்து இப்பகுதியில் எதுவும் சொல்லப்படவில்லை எனினும், அவரும் மீண்டும் யோபிடம் திரும்பி வந்திருக்க வேண்டும் என்பதையும் அவரையும் யோபு ஏற்றிருப்பார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது.
யோபுக்கு பிறந்த 10 குழந்தைகளில் 3 பெண்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளவை நமது கவனத்தை ஈர்க்கின்றன.
யோபு நூல் பிரிவு 42. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். யோபின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார்.
அன்பு இதயங்களே, பெண்களுக்கு சொத்தில் உரிமை வழங்குவது இஸ்ரேல் மக்களிடம் இல்லாத புதியதொரு மரபு. யோபு நூல் பல வழிகளில் புதிய எண்ணங்களை விதைத்துள்ளது என்பதற்கு இந்த ஒரு இறைவாக்கியம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. யோபு நூலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய அல்லது பழைய எண்ணங்களை அடுத்த சில தேடல்களில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.
இரவும் பகலும் உன் நினைவே ஒளிர்ந்திடும் வாழ்வில் உன்னிடலே, இரவும் பகலும் உன் நேர்ந்திடும் வாழ்வில் உம்மிடலே நெருக்கடி வேளையில் இருக்கரம் விரித்து அருள்மழை பொழிவாய் வெண்ணிலவே என் வெண்ணிலவே அடைக்கலமான ஆண்டவரே அனைத்திலிருந்து காப்பவரே உமக்கே நான் சொந்தம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.